நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. அறிவியல் அறிவோம். இன்றைய நமது நிகழ்ச்சியில் காப்புரிமை வரிசையில் புவிசார் குறியீடுகள் குறித்த விவரங்களை கூறுகின்றார் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் த. அருள் செல்வம் அவர்கள்.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வந்து புவிசார் குறியீடு அது எப்படி பதியிறது, பயந்து வைத்துக் கொள்ளுதல், அதன் உரிமையை வந்து நம்ம எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்ற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம கடந்த 2 வாரங்களாக நமது நிகழ்ச்சியில் வந்து காப்புரிமை பற்றின விஷயங்களை வந்து நம்ம பேசிட்டு வரோம். இதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குதுன்னு சொன்னோம், வகைகள் இருக்குது. ஒன்று வந்து காப்புரிமை, ரெண்டாவது வந்து பதிப்புரிமை எப்படி நம்ம வந்து பாதுகாத்து வச்சுக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்குறது வந்து புவிசார் குறியீடு. புவிசார் குறியீடு அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ். அதை பற்றின சில தகவல்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து என்னென்னு பார்க்கலாம். இந்த புவிசார் குறியீடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நான். இப்போ வந்து புவியியல் அமைப்புகள்னு சொல்கிறோம்ல, இப்போ ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன்ஸ் சொல்கிறாங்கள்ல, அதாவது எப்படின்னா இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துன்னு வச்சிங்களேன், தமிழ்நாட்டிலே நிறைய மாவட்டங்கள்லாம் இருக்குது. திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அப்படி சொல்லிட்டு நிறைய மாவட்டங்கள்லாம் வந்து ஒன்று இணைந்தது தான் இந்த தமிழ்நாடு. இது பார்த்திங்கன்னா இந்தியாங்கிற புவியியல் எல்லைக்குள் வந்து இருக்குது. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தட்ப வெப்பநிலை, அப்புறம் வந்து தண்ணீரின் தரம், அப்புறம் சுவாசிக்கும் காற்று, அப்புறம் சூரியன்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஒளிகள், இந்த மாதிரி இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை பயன்படுத்தி கொண்டு அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அதனோட வாழ்க்கை முறைகள்லாம் அந்த குறிப்பிட்ட தட்பவெப்பநிலைக்குள்ளற ஏற்றுதான் வாழ்ந்துட்டுருக்கும். அதனால் என்னென்னா ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் வந்து வித்தியாசம், மாறுதல்கள்லாம் வந்து அதிகமாக காணப்படும். இந்த மாதிரி மாறுதல்கள் இருக்கிறது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த மாறுதல்கள் வருது இல்லையா, இப்போ வந்து விவசாயத்தையே நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட பயிர் ரகங்கள், பயிர் வகைகள் எல்லா இடத்துலையும் வளராது. நம்ம குறிப்பாக சொல்லணும்னு வச்சிங்களேன், இப்போ வந்து கேரட் இருக்கு இல்லையா, கேரட்டை வந்து கொஞ்சம் குளிரான இடத்துல தான் வந்து வளர்க்க முடியும். அதிகமாக வெப்பம் இருக்கிற இடத்துல வந்து கேரட்டை வளர்க்க முடியாது. இப்போ கேரட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு வர்த்தக ரீதியாக பணம் ஈட்டித்தரக்கூடிய விளைபொருள் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வந்து ஏற்பட்டிருக்கு. இது ஏன் இப்படி ஏற்பட்டதுங்கிறது வந்து நம்ம வந்து ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம பஞ்சாப் மாநிலத்தில் வளரக்கூடிய பாசுமதி ரைஸ், பஞ்சாப் மாநிலத்தில் பாசுமதி ரைஸுங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான விவசாயிகள் வந்து பாசுமதி அரிசியை தான் வந்து விவசாயம் செய்கிறாங்க. நெல் விளைச்சலுக்கும் கோதுமைக்கும் அங்கே வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி நெல் விளைச்சலுங்கிறது பார்க்குறப்ப இந்த பாசுமதி அரிசி தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா அந்த பாசுமதி ரைஸ் வந்து அந்த குறிப்பிட்ட காலநிலைக்கும் நம்ம மண்ணோட வளம் இருக்கு இல்லையா, அந்த வளத்துக்கு வந்து அது நல்லா நன்கு வளரக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது. அதனால் அதனோட சுவையும் வந்து ரொம்ப அதிகம். சுவை வந்து மற்ற அரிசி ரகங்கள் நம்ம சாப்பிட்றத விட அதனோட அந்த குணாதிசயங்கள்லாம் அதிகமாக இருக்குது. அதாவது இப்போ நம்ம பாசுமதி ரைஸில் சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றப்பே ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு உணர்வே வேறு மாதிரியாக இருக்கும். இப்போ என்னாச்சு அப்படின்னா, இது வந்து நம்மளோட இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் வளர்ந்துட்டுருக்க ஒரு தாவரம். வணிக ரீதியாக இது அதிக லாபம் தரக்கூடிய ஒரு பயிர், நம்ம தான் கண்டுபிடிச்சது, நம்ம இடத்துல தான் வளர்ந்துட்டுருக்கு. இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நிறுவனம் வந்து இதை வந்து எங்களோடது தான் அப்படி சொல்லிட்டு உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த புவிசார் குறியீடு பிரச்சனைகள்லாம் இந்த விஷயம் நடந்த காலகட்டத்தில் வந்து அதிகமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படலைன்னு தான் சொல்லணும். அரசாங்கங்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி, விவசாயிகளுக்கும் சரி, எந்த ஒரு இதுமே பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் தானே நம்ம வந்து அதை பற்றின ஆழ்ந்த கூர்ந்த கவனிப்போடு நம்ம வந்து சிந்திக்க தொடங்குவோம். ஸோ அந்த மாதிரி என்னாச்சுன்னா அவங்க வந்து உரிமை கொண்டாங்க, இது வந்து எங்களோடது, நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அங்கே அமெரிக்காவில் ரிஜிஸ்டர் பண்ணி அது பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இது நம்ம உங்களுக்கு தெரிய வருது, இந்திய அரசாங்கம் வந்து இதுக்கு தகுந்த ஆதாரங்கள்லாம் அனுப்பி, இது எங்களோட புவியியல் எல்லைக்குள் வளரக்கூடிய ஒரு இது, இது வந்து நீங்கள் தவறாக செஞ்சுருக்கீங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது நிரூபிக்கப்பட்டோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு கொடுத்த அந்த உரிமையை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க. இது என்னென்னா, நம்மளோட ஒரு சொத்தை இன்னொருத்தவங்க வந்து அனுபவிக்கிற மாதிரி தானே அர்த்தம் அது. அப்படின்றப்ப புவியியல் குறியீடுகள்ங்கிறது முக்கிய ஒரு விஷயமாக கவனத்தில் கொள்ளப்பட்டது. இந்தியா பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நம்ம சொல்லணும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரிய வகை மூலிகைகள், அரிய வகை தாவரங்கள்லாம் வந்து நம்ம இந்தியாவில் தான் அதிகமாக வளருது. ஏன்னா நம்மளோட புவியியல் அமைப்பு வந்து அந்த மாதிரி இருக்குது. நிறைய வாட்டர் ரிசோர்சஸ், தண்ணி நம்மளுக்கு நிறைய கிடைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தட்பவெப்பமே ஒரு மிதமான தட்பவெப்பம் தான், ஒரு மாடரேட் கிளைமேட் இங்கே இருக்கிற சூழ்நிலையில். அதனால் நிறைய அரிய அரிய வகை தாவரங்கள்லாம் நம்மளுக்கு இங்கே கிடைக்கிறதுனால இந்த புவியியல் சார் குறியீடுகள் வந்து பதிந்து வைத்துக்கிறது நம்மளுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து சட்டமே வகுத்துருக்காங்க இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு. இது ஏன் வந்து இந்த புவிசார் குறியீடு வந்து ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சிங்களேன், இப்போது உதாரணத்துக்கு திருப்பதி லட்டு நம்ம சொல்லலாம், காஞ்சிபுரம் பட்டு, இந்த மாதிரி மதுரையில் கிடைக்கக்கூடிய மல்லி, இதெல்லாம் வந்து புவிசார் குறியீடில் பதிந்து வைத்த சில உதாரணங்கள், சில பொருட்கள். இப்போ திருப்பதி லட்டு நம்ம வந்து மற்ற இடத்துல போய் செஞ்சோம் அப்படின்னா, அதே சூத்திரத்தை பயன்படுத்தி நம்ம திருப்பதி லட்டு செஞ்சாலும் சுவை வந்து அந்த மாதிரி கிடைக்காது. அதனால் என்னன்னா, இப்போ இந்த புவிசார் குறியீடை நம்ம வந்து பதிந்து வைத்து கொள்வதன் மூலம் தவறான வழிகளில் விற்பனை செய்வதை வந்து தடுக்க முடியும், ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகரிப்பது வந்து உற்பத்தியாளர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வந்து வழி செய்யுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, சர்வதேச அளவிலான சுதந்திர வர்த்தகம், இப்போ உலகம் ஃபுல்லும் நம்மளோட பொருள், இந்த தனித்துவம் வாய்ந்த பொருளை வந்து வர்த்தகம் செய்கிறதுக்கு இந்த புவிசார் குறியீடுகள் வந்து நம்மளுக்கு உதவுது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பயன்கள், பதிந்து வைத்துக்கொள்கிறதுனால ஏற்படக்கூடிய பயன்கள் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பதிப்புரிமை பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் காப்புரிமை பற்றி பார்த்தோம். அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, தனி மனிதர் இப்போ இண்டிவிஜுவல் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் போய் நான் செஞ்சேன், நான் இது வந்து இந்த புத்தகம் நான் எழுதுனேன் அப்படி சொல்லிட்டு உரிமையை வந்து பெற்று வைத்து கொள்ளலாம். ஆனால் இந்த புவிசார் குறியீட்டில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு தனி நபர், இப்போ ஒரு மதுரை மல்லி வந்து நான் தான் இது வந்து என்னோடது அப்படி சொல்லி நான் போய் உரிமையை கொண்டாட முடியாது, அதேமாதிரி பதிந்து வைத்து கொள்ளவும் முடியாது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அமைப்பு, ஒரு குழு, அவங்க தான், அதாவது எப்படின்னா சங்கங்கள்லாம் சொல்கிறாங்களா, விவசாய சங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது ஒரு குழு தானே. அவங்க பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த சங்கங்களை வந்து பதிவு செய்து வச்சுருப்பாங்க. அவங்க வந்து சட்ட வரம்புக்குள் வந்து அந்த பதிவு செய்யப்பட்ட குழுக்கள் வந்து வரணும் அப்படிங்கிற அந்த தகுதி இருக்கிறவங்க தான் இந்த புவிசார் குறியீடை வந்து பதிந்து வைத்து கொள்ளக்கூடிய தகுதி உடையவர்கள். அதாவது தனிநபர் போய் நம்ம பண்ண முடியாது, இந்த மாதிரி குழுக்களாக நம்ம பண்ண முடியும். அந்த குழுக்களும் பார்த்திங்க அப்படின்னா சட்ட வரம்புக்குள் வந்து அவங்க வரணும். அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம வந்து அதிகாரப்பூர்வமாக அந்த குழு வந்து அரசாங்கத்தின் மூலமாக பதிவு செய்யப்பட்ட குழுவாக இருந்தது அப்படின்னா, அது வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தானே இருக்கும். இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுங்களேன், நம்ம போய் கோர்ட்டில் போய் நம்ம முறையிடுறப்ப அவங்கள வந்து ஒரு சாட்சியாகவோ ஒரு இதாகவோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அந்த சட்ட ரீதியாக உட்பட்டவங்க தான் இந்த புவிசார் குறியீடை வந்து பதிந்து வைக்க உரிமை உடையவர்கள். உரிமை உடையவர்கிறதோட நம்ம தகுதி உடையவர்கள் தான் சொல்லணும். இந்த புவிசார் குறியீடை பதிவுக்கு வந்து விண்ணப்பிக்கும் அந்த அமைப்பு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, உற்பத்தியாளர்களின் நலன்களை பாதுகாக்கும் ஒரு பொது நலன் கொண்டதாக இருக்க வேண்டும். ஒரு பொது நலவாதியாக இருக்கணும். ஏன்னா ஒன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் தான் உரிமையாளராக வந்து கருதப்படுவாங்க. அந்த அமைப்பு தான், எந்த அமைப்பு வந்து விண்ணப்பித்தாங்களோ அந்த அமைப்பு தான் உரிமையாளராக கருதப்படும். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அமைப்பு வந்து ஒரு பொது நலன் கொண்டதாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, இது தனி ஒரு சுயநலமாக இருந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், இது எல்லா உற்பத்தியாளர்கள் வந்து அந்த மதுரை மல்லியை வந்து மதுரை மாவட்டத்தில் ஃபுல்லும் உற்பத்தி செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா எல்லா விவசாயிகளும் பயன்படுற மாதிரி தானே இருக்கணும் அது. அப்போ ஒரு சுயநலமாக இருந்துட்டோம் அப்படின்னா அது பயன்பாடு வந்து குறுகிரும்ல. அதனால் இந்த மாதிரி ஒரு பொது நலம் கொண்ட ஒரு அமைப்பு தான் வந்து இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் புவிசார் குறியீடு பெறப்பட்ட பொருட்களை தயாரிக்கும் பகுதி சார்ந்த பிற உற்பத்தியாளர்கள், அதாவது இப்போ மதுரை மாவட்டத்தில் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்கிட்டாங்க, குறியீடு வாங்கிட்டாங்க அப்படின்னா, இன்னொருத்தவங்க வந்து அதே பகுதியை சார்ந்த இன்னும் குழுக்கள் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து தேவை அப்படின்றப்ப அதுக்கு வந்து தனியாக விண்ணப்பிக்கணும். மறுபடியும் நம்ம தனியாக விண்ணப்பித்து தான் அதை வந்து பெறணும், பரிசீலித்து அதுக்கப்புறம் அதுக்கு செட்டப் வழிமுறைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை பின்பற்றி தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, முதல்ல தகுதியான்னு பார்க்கணும். அதாவது எதுவுமே வணிக ரீதியாக பெரிய லாபம் தரக்கூடிய பொருட்களை தான் வந்து நம்ம இந்த மாதிரி பதிந்து வைத்துக்கொள்ள நம்ம விருப்பப்படுவோம். அதனால் தனித்துவங்கிறது வந்து நம்ம எதில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த வணிக நோக்கத்தோடு தான் அவங்க மெயினாக பார்க்குறாங்க. அதிகமாக லாபம் தரக்கூடிய பொருட்கள், காஞ்சிபுரம் பட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் இப்போ வணிக ரீதியாக வருது இல்லையா, அதனால் அதையும் இப்போ வந்து புவியியல் குறியீடு வந்து வாங்கி வச்சுருக்காங்க. அது உற்பத்தியாளர்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த புவிசார் குறியீடு இதில் வந்து உற்பத்தியாளர்கள்ங்கிறத எதை சொல்கிறாங்க அப்படின்னா, வேளாண்மை பொருட்கள் இருக்கு இல்லையா அதை வந்து உற்பத்தி செய்கிறது, பதப்படுத்துதல், அப்புறம் வந்து வர்த்தக ரீதியாக அதை வந்து பயன்படுத்துதல், அது ஒன்று. அதுக்கப்புறம் இயற்கை வளத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்துதல், அப்புறம் வந்து வர்த்தகத்துக்கு வந்து அதை பயன்படுத்துதல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் உற்பத்தி பொருட்கள், தொழில் ரீதியாக செய்யக்கூடிய பொருட்கள், அதாவது இப்போ நம்ம திருப்பதி லட்டு காஞ்சிபுரம் பட்டெல்லாம் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக தானே செஞ்சிட்ருக்காங்க, அந்த மாதிரி அது வந்து தயாரித்தல் உருவாக்குதல். அதுக்கப்புறம் வந்து வர்த்தகம், அதன் மூலியமாக வர்த்தகம் செய்கிற பொருட்களை தான் புவிசார் குறியீடுக்கு வந்து பதிந்து வைத்து கொள்ள அனுமதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரியான பொருட்களுக்கு தான் நம்ம வந்து புவிசார் குறியீடு வாங்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பதிவு செய்கிறது கட்டாயமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இது கட்டாயமே இல்லை, இருந்தாலும் வரம்பு மீறல்களுக்கு வந்து எதிரான நடவடிக்கை, சப்போஸ் யாருனா வந்து போலியாக வந்து உருவாக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள வந்து தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு சட்ட ரீதியாக அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு பாதுகாப்பு வந்து அளிக்கும். இது நம்ம பதிந்து வைத்து கொண்டால் பதிந்து வைத்திக்கலனா அது முடியாது, அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமாக பதிந்து கொள்ள வேண்டும்ங்கிறத சொல்கிறாங்க, இங்கே மறைமுகமாக சொல்கிறாங்க. ஆனால் அது பதிந்து வைத்து கொள்வது நல்லது. அதுக்கப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட பகுதிசார் உரிமையாளர்கள் மட்டுமே இந்த குறியீடுகளை பயன்படுத்த முடியும். அதாவது எப்படின்னா இப்போ மதுரை மாவட்டத்தில் வந்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க ஒண்டி தான் இதை நம்ம பயன்படுத்த முடியும், மற்ற யாருமே பயன்படுத்த முடியாதுங்கிறதுனால போலியாக செய்ய முடியாது. போலியாக அதே பொருளை உற்பத்தி செய்து அதே பெயரில் விற்பனையோ வர்த்தகமோ செய்ய முடியாது. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட பொருளின் தயாராகும் பகுதி பற்றி பொதுமக்களுக்கு வந்து தவறான குறிப்புகள் கொடுப்பது, அதுக்கப்புறம் உண்மையான இடத்துக்கு பதிலாக வேறொரு நிலைப்பகுதியை சேர்ந்தது என்று சொல்லி வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டால், இப்போ வந்து மதுரை மல்லி வந்து மதுரை மாவட்டத்தில் தான் வந்து உற்பத்தி செஞ்சிட்ருக்காங்க, ஆனால் நம்ம விற்கிறப்ப அது வேறு ஊர்லேருந்து உற்பத்தி செய்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த போலியாக வர்த்தகத்தில் ஈடுபடுறத இந்த குறியீடு நம்ம பதிந்து வச்சுருந்தோம்னு வச்சுங்களேன், இதன் மூலியமாக சட்ட நடவடிக்கைகள் வந்து எடுக்க முடியும், அது யார் செய்கிறாரோ அவங்க மேலே. அதுக்கப்புறம் இந்த புவி சார் குறியீடு வந்து மொத்தம் 10 வருடங்கள் செல்லுபடியாகும், அதுக்கப்புறம் அடுத்த 10 ஆண்டுகள் ஒரு தடவை வந்து மறுபடியும் நம்ம ரினியூ பண்ணிக்கலாம், புதுப்பித்து கொள்ளலாம். நம்ம அப்படி புதுப்பிக்கலை அப்படின்னா உரிமம் வந்து ரத்து செஞ்சுருவாங்க. ஒரு தடவை நம்ம வந்து குறியீடை வந்து பதிவு செஞ்சிட்டோம்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு வந்து அதை மாற்ற முடியாது. நம்ம இந்த புவிசார் குறியீடே பார்த்திங்கன்னா இடத்துக்கு தகுந்தபடி தான் நம்ம கொடுக்குறாங்க. அதனால் இப்போ தஞ்சாவூரில் தயாரிக்கிற ஒரு பொருளுக்கு வந்து நம்ம புவிசார் குறியீடு வந்து விண்ணப்பித்து நம்ம வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னு வச்சிங்களேன், இதை வந்து வேறு இப்போ திருச்சியில் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்ற முடியாது, அந்த இடத்த வந்து மாற்ற முடியாது. அதுக்கப்புறம் இந்த பொருள் வந்து உற்பத்தியாளருக்கு சொந்தமான ஒரு பொது சொத்தாக தான் கருதுறாங்க. அதனால் சட்டப்பூர்வமான உரிமை மாற்றம், இடமாற்றம், பிணையம், அடமானம் உள்ளிட்ட எந்த ஒரு ஒப்பந்தமும் இதை வைத்து மேற்கொள்ள முடியாது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து அந்த பதிப்புரிமை காப்புரிமையெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கிட்டு நம்மளோட உரிமையை வந்து பயன்படுத்திக்கலாம். புவிசார் குறியீடு வந்து ஒரு பொது சொத்தை தான் நம்ம வந்து கருதுகிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஒப்பந்தம் மேற்கொண்டு உரிமையை வந்து அடுத்தவங்களுக்கு விற்கிறதோ அடமானம் வைக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் செய்ய முடியாது. ஒருவேளை வந்து அங்கீகரிக்கப்பட்ட உரிமையாளர் இறந்து போயிட்டாருன்னு வச்சிங்களேன், அவரோட வாரிசு வந்து அந்த உரிமையை வந்து கோர முடியும். சப்போஸ் வந்து அவங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்க பிள்ளை வந்து அந்த உரிமையை வந்து கோர முடியும், அதுக்கு வந்து இடம் இருக்குது. இது வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட புவி சார் குறியீடு வந்து இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா காஞ்சிபுரம் பட்டு, சேலத்து மாம்பழம், மதுரை மல்லி, அப்புறம் திருப்பதி லட்டு, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். இது நிறைய 200க்கும் மேற்பட்டது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. இன்னும் வந்து எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுறாங்க, அரசாங்கம் வந்து ஊக்குவித்துட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்மளோட இதெல்லாம் பொக்கிஷம் இல்லை, நம்ம தான் பாதுகாத்து வைக்கணும். அப்படி நம்ம பாதுகாக்க தவறிட்டோம் அப்படின்னா மற்ற வெளிநாடுகள் அது செஞ்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன், நாளைக்கு போய் நம்ம போய் பிரச்சனை பண்ண முடியாது. ஆல்ரெடி இது நடந்ததுனால, இந்த பிரச்சனை ஏற்கனவே வந்து நிகழ்ந்துட்டதுனால இப்போ அரசாங்கங்களே ஊக்குவிக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து பதிந்து வைத்துக்குள்ள வந்து இது பண்ணுறாங்க. இது வந்து நம்மளுக்கு தான் தெரியும், நம்ம ஏரியாவில் என்னென்ன தனித்துவம் வாய்ந்தது அப்படின்றது நம்மளுக்கு தான் தெரியும். அதனால் அதை வந்து நம்ம செஞ்சு வைக்கணுங்கிறது அரசாங்கத்தோட ஒரு கோரிக்கையாகவே இருக்குது. இதை எப்படி பதிப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது வழிமுறை நம்ம பார்க்குறப்ப, முதல்ல இதுக்கு தனியாக ஒரு விண்ணப்பம் இருக்குது, அதை நம்ம வந்து பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கணும். விண்ணப்பம் செய்ததுக்கப்புறம் அதை வந்து சோதித்து பார்ப்பாங்க. சோதித்து பார்க்குறப்ப அந்த அமைப்பை கூப்பிட்டு அவங்கள்ட்ட விளக்கங்கள்லாம் கேட்பாங்க. ஏதாச்சும் அப்ஜெக்ஷன், அதாவது எதிர்ப்பு இருந்தது அப்படின்னா அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்குவாங்க. டவுட் இருந்ததோ கொஞ்சம் சந்தேகம் ஏற்படுற இடங்கள்லாம் வந்து நம்ம வந்து தெளிவுபடுத்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ் பண்ணுவாங்க, ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவாங்க, கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இதழ் இருக்கு இல்லையா அதில் வந்து வெளியிடுவாங்க, இந்த பொருள் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கோம், இதுக்கு எதிர்ப்பு வருதா அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த ஜேர்னலில், அதாவது குறிப்பேட்டில் வெளியிடுறதுக்கப்புறம் எதுவும் எதிர்ப்பு வரல அப்படிங்கிறப்ப அவங்க வந்து ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் பதிவேட்டில் வந்து அந்த பொருளை வந்து பதிவு செஞ்சுக்குவாங்க. பதிவு செஞ்சுட்டதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க, நம்மளுக்கு வந்து சான்றிதழ் வழங்கிடுவாங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர். இதுக்கப்புறம் இந்த அலுவலகம் எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னையில் இருக்குது. சென்னையில் வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ், குணா காம்ப்ளெக்ஸ், நம்பர் 304, அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 16,18,000. முகவரியில் வந்து இந்த அலுவலகம் இயங்கி கொண்டிருக்கு. நம்ம விண்ணப்பத்தை சமர்ப்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பரிசீலனத்துக்கு எடுத்துக்குவாங்க. சமர்ப்பிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு வந்து குறிப்பிட்ட தொகையை வந்து அவங்க வசூலிப்பாங்க. அந்த தொகையை வந்து நம்ம வந்து செக்காவோ டிடியாவோ எடுத்து கொடுக்கணும். கொடுக்குறப்ப தான் நம்மளோட விண்ணப்பத்தையே வந்து பரிசீலனத்துக்கு எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, புவிசார் குறியீடு வழங்கப்பட்ட பொருட்களை வந்து தவறாக வேறு ஒருவர் வந்து உபயோகிக்கிறதையோ பயன்படுத்துகிறதோ வந்து தடுக்கிறதுக்கு சட்டத்தில் வந்து இடம் இருக்குது. இதில் வந்து தண்டனையாக பார்க்குறப்ப வந்து குறைந்தபட்சம் 6 மாதத்துலேருந்து 3 வருடங்கள் வரைக்கும் தண்டனை கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் அபராதமாக 50,000 ரூபாய் முதல் 2,00,000 வரை அபராதம் விதிக்கிறதுக்கும் சட்டத்தில் வந்து இடம் கொடுத்துட்டு, இதெல்லாம் வந்து தண்டனை. ஒருத்தவங்க வந்து போலியாக உற்பத்தி செய்து வித்துட்ருக்காங்கன்னு வச்சிங்களேன், அதை வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அவங்கள வந்து சட்டத்தின் முன் நிறுத்துகிறப்ப அவங்களுக்கு இந்த தண்டனைகள்லாம் வழங்குறதுக்கு சட்டத்தில் வந்து இடம் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரேடு ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரைப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். அது வந்து காப்புரிமை, அதுக்கப்புறம் பதிப்புரிமை, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க வந்து பார்க்குறாங்க. இந்த புவிசார் குறியீடை வந்து விப்போன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு தான் இந்த புவிசார் குறியீடு சம்மந்தமாக நிர்வகிக்கிறதுல தலைமை வகிக்கிறாங்க உலக லெவலில். விப்போங்கிறது என்னென்னா, வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன், உலக அறிவுசார் சொத்துரிமைகள் கழகம். 2 குறிக்கோள்கள் இவங்களுக்கு மொத்தமாக இருக்குது. இவங்க ஃபஸ்ட்டு எங்கே இருக்காங்க அப்படின்னா, 1967 கூட்டத்தின்படி ஐக்கிய நாட்டு யூஎன்ஓன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, அவங்களுக்கு கீழே வந்து இவங்க விப்போ செயல்பட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, முக்கிய 2 குறிக்கோள்கள் இருக்குது. ஒன்று என்னென்னா, இதன் கீழ் இருக்கிற உறுப்பு நாடுகளுக்கு வந்து அறிவுசார் பண்டங்கள், அதாவது இந்த மாதிரி ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ், அப்புறம் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் வந்து பாதுகாப்பு அளிக்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பல்வேறு உடன்படிக்கைகள் மூலமாக நிர்வாகத்தில் ஒத்துழைப்பு கொடுக்கறது, ஒத்துழைப்பை வந்து உறுதிப்படுத்துறது. இப்போ வந்து உடன்படிப்புக்கெல்லாம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு வச்சிங்களேன், அதை வந்து நடைமுறைப்படுத்துறது சிக்கல்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து அதில் சிக்கல்கள் வரப்போ இவங்க வந்து அதை அவங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க, எப்படி நிர்வாகத்தில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விப்போ அமைப்பு செயல்பட்டுருக்கு. புவிசார் குறியீடுங்கிறது வந்து ஒரு நாட்டோட சொத்து, அது பொது சொத்து தான். அதை வந்து நம்ம என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் இதில் விடப்பட்ட விஷயங்களையும் கூடிய சீக்கிரம் நம்ம பதிந்து வைத்துக்கிறது நம்மளுக்கு நல்லது.
இதுவரை புவிசார் குறியீடுகள் குறித்த விவரங்களை கேட்டோம். இந்த விவரங்களை நமக்காக கூறியவர் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் தா. அருள் செல்வம் அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். crstnau107.4@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள், அல்லது 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நேயர்களே. வணக்கம்.